அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 35-37 முடியும். இயேசு கோவிலில் கற்பித்து கொண்டிருக்கும் போது மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் ஒரு முடக்கப்படுகப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளே, அதாவது லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம ஒரு பயமுறுத்துகிற வார்த்தையாக மாறி இருக்கிறது. முதல் முறை நம்ம இந்த லாக்டவுன் அப்படின்னு கேட்டப்போ நமக்கு அது பெரிய கவலையாகவோ வலியாகவோ தெரியலை. ஆனால் இப்பொழுது லாக்டவுன் என்று சொன்னாலே நம்ம எல்லோருமே அலறக்கூடிய அல்லது ஐயோ என்று சொல்லக்கூடிய ஒரு கவலையான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒரு புறம், ஒரு உண்மை. ஆனால் இந்த உண்மைக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் அதைத்தான் நம்ம கிட்டத்தில் விரும்புகிறார். கடவுள் வந்து எல்லாம் முடியாச்சு, அதனால் நீங்கள் போய் ஜம்முன்னு தூங்குங்க, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு கடவுள் வந்து ஒருபொழுதும் சொல்ல மாட்டார். ரெஸ்ட்டு நல்லா கொடுக்கணும், உடம்புக்கு கூடிய நல்ல ரெஸ்ட்டு கொடுங்க. அதே சமயம் இந்த சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி எழுந்துச்சு வெளியில் ஓடுறதை பற்றி நாம் பேசலை. வெளியே போகக்கூடாது என்பது ஒரு நிலை. ஆனால் நாம் வீட்டில் இருந்தபடியே இன்னும் எத்தனையோ ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்ய முடியும். குழந்தைகளோடு விளையாட முடியும். மனைவியோடு கணவனோடு நல்ல நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதையெல்லாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம செய்யலாம் இல்லையா? இன்னும் அதிகம் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். ஒரு புதிய வாய்ப்புகளை நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கி பார்க்கலாம். கணவன் சமைக்காத கணவன் சமைச்சு பார்க்கலாம். பாடாதவர்கள் பாடி பார்க்கலாம். இப்படி குடும்பத்திற்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சியை நம்ம உருவாக்கலாம். குழந்தைகள் வந்து இந்த நாட்களில் ரொம்ப ஒரு லெஷர்லியாக இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் இருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தைகள் இவ்வளவு ஒரு சிச்சுவேஷன், இப்படி நம்ம சூழல் இப்படி இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட நேரம் ஒதுக்கி ஜெபிக்கவும் படிக்கவும் நீங்கள் நேரம் கொடுக்கணும். பாட புத்தகத்தை எல்லாம் மூடி எங்கே புஸ்தகம் கிடக்குனே தெரியாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் எழுதுவதையும் படிப்பதையும் உங்களுடைய அடிப்படை ஒரு செயலாக வைத்திருக்க வேண்டும். அதற்குரிய நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நாளைக்கு ஆனாவனாவே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற நிலைமை வந்துடக்கூடாது. அடிப்படை காரியங்களை நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மறுபடி நம்மளுடைய மூளைக்கு அதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் இதெல்லாம் மறக்காமல் இருக்கும். அடிப்படை காரியங்கள், அன்பு பிள்ளைகள், இதையெல்லாம் செய்கிற போது கடவுள் எப்படி செய்கிறார், கடவுள் எப்படி இருப்பார்னா, நமக்கு உகந்த ஒரு அடையாளமாக இவர் வெளிப்படுவார். எதையுமே செய்யாதவர்களுக்கு கடவுள் வெளிப்பட போவது கிடையாது. கடவுளுடைய மகிமைக்காக எதையாவது செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் வெளிப்படுவார். மத்தேயு 11:28 அதுதான் நம்ம பார்க்குறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். இதுவரைக்கும் நல்லா இருக்கு. ஆகவே அடுத்த வார்த்தை பாருங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ என் நுகம் அப்படின்னு கடவுள் சொல்கிற அந்த நுகம் எது, அதில் தான் இதெல்லாம் வருது. நம்மை உருவாக்குகிறது கடவுள், நம்மளை உருவாக்குறதுக்கு தான் நம்மளை இந்த உடலையும் அறிவையெல்லாம் கொடுத்துருக்கிறார். அப்படியே முடக்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்கிறதுக்குல, உடல் இருக்குதா அதை எக்ஸசைஸ் பண்ணு, உடலை வந்து ஃபிட்டிங்காக வை, நல்ல வேலை செய்கிறதுக்கு, தூங்கி தூங்கி சோம்பேறியாக அப்படியே நல்லா சாப்பிடுங்க, நல்ல உற்சாகமாக இருங்க. சிறு பிள்ளைகள் குறிப்பாக பிள்ளை பெற்றோர்கள் வந்து சிறு பிள்ளைகள் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அடுத்த வேவ் அப்படி சொல்கிறாங்க, அது சிறு பிள்ளைகளை தாக்கக்கூடும் என்று ஒரு செய்தி ஒன்று வருவது, அப்படி இருக்கக்கூடாது என்பது நம்முடைய ஜெபம். அது சிறு குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததுன்னா சிறு நம்முடைய பிள்ளைகள் அதை எதிர்கொள்ள அவங்களுக்கு சக்தி இருக்கிறதா, இப்பொழுதுனே நீங்கள் என்ன செய்யணும், இம்யூனிட்டி, அந்த எதிர்ப்பு சக்தி நிறைந்த சில உணவுகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கணும். வெறும் சாப்பாடு, வெறும் ரைஸை போட்டு வச்சுக்கிட்டு பிள்ளைகளை சாப்பிட சொல்லிட்டு நம்ம உணவு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைத்தா அந்த பெற்றோர்கள் தவறு செய்கிறீங்க. ஆகவே நம்ம எல்லா விதத்திலும் கடவுளுக்கு உகந்த அடையாளமாக மாறணும், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆகவே இந்த நாளில் கூட பாருங்களேன், ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் புதியனமாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த கொரோனாவினுடைய சூழலில் கூட நம்ம பார்க்குற ஒரு உணர்கிற ஒரு காரியம், எல்லாம் ஒரு ஏதோ ஒரு வித்தியாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இல்லாட்டினா அந்த ஆட்டிடியூடு என்று சொல்லுவாங்க, ஆட்டிடியூடு, மனப்பாங்கு. மனப்பாங்கு வந்து சும்மா சொன்னால் வராது. இப்படி இரு இப்படி இருன்னு யாரோ ஒருத்தர் நம்ம இடத்துல படிப்பினை போல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆட்டிடியூடு வந்து மாற வாய்ப்பு இல்லை. எப்போ இந்த ஆட்டிடியூடு வந்து ஒரு மனுஷன்ட்டு தானாக மாறும் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி விழுகிற போது, ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிற போது அந்த ஆட்டிடியூடு என்ன செய்ய மாறும், இனிமேல் நான் இப்படி இருப்பேன் என்ற ஒரு உணர்வு. கடவுள் அதனாலேயே என்னவோ பல வேளைகளில் துன்பத்தை கொடுத்து சில காரியத்தை அவர் என்ன செய்கிறாரு, மாற்றுறார். இந்த உலகமே பாருங்களேன், இப்போ நில அதிர்வுன்னு சொல்கிறோம். நில அதிர்வு என்பது என்ன, அடிப்படையில் பூமி தன்னை தகவமைத்து கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே இருக்கிற பிளேட்லெட்ஸ் வந்து அது தனக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. ஒரு புறம் தண்ணீர், ஒரு புறம் மலை, ஒரு புறம் சமவெளி, இப்படி இருக்கிற பட்சம் அது தன் நிலையை சரிவர அமைத்து கொள்ளலைன்னா பூமி என்ன செஞ்சிடும், அந்த அமைப்பு மாறிடும். அதனால் அது என்ன செய்து, தன்னை அமைத்து கொள்ளுது. அதுதான் வந்து அடியில் நடக்குது. மேலே நம்மலாம் உட்காந்துருக்குறோம், நமக்கு உடனே ஒரு ஷேக் இருக்குது, நம்மலாம் கீழே உள்ள நம்ம வந்து நம்ம பக்கமே இருந்து பார்க்குறோம், நில அதிர்வு, ஐயோ ஏன் இப்படி நடக்கிறது. அடியில் அது தன் நிலையை மாற்றிக்கொள்ளலை அப்படின்னாக்கா உலகமே ஒரு பேராபத்துக்குள்ளே போயிடும். அப்போ பாருங்கள், அது அடிப்படை தேவையாக இருக்கிறது. கடவுள் வந்து அந்த நேரம் வந்து மேலே இருக்கிறவங்கெல்லாம் மூவ் பண்ணி அங்கிட்டு போயிடுங்க, நான் கீழே அமைக்க போகிறேன் அப்படி சொல்ல முடியாது. ஸோ பாருங்கள், இந்த உலகம் தன்னை தகவமைத்து கொள்கிறது, அதே அந்த அதுதான் நான் ஆட்டிடியூடு என்று சொல்லுகிறோம். கடவுள் பாருங்கள், அந்த துன்பத்தை கொடுத்து சில நேரத்தில் நம்மையும் தகவமைத்து கொள்ள அவர் என்ன செய்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய நற்செய்திக்குள்ளே நம்ம போகிற போது அந்த நற்செய்தி முன் வாழ்த்தொழி பாருங்கள், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், கடைபிடிப்பார். அதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம ஒரு சோம்பேறிகளாக இருந்து ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளைகளாக சும்மா ஒரு ஜெபமாலை சொல்லிட்டா போதும், ஒரு பரலோத்து மந்திரம் சொல்லிட்டா போதும், இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு கடைபிடிக்கணும். அதை தான் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கோவிலில் கற்பித்து கொண்டிருந்த போது, இப்போ இயேசு கற்பித்து கொடுத்தார், கற்பிக்கிறார், ஹி வாஸ் அ டீச்சர்னு சொல்கிறோம். அப்போது இயேசு இன்றைக்கும் கற்பிக்காமல் விட்டுட்டாரா, இன்றைக்கி நமக்கு முன்னாடி அவர் இல்லையே, இல்லை இன்றைக்கும் அவர் கற்பிக்கிறார். எப்படி கற்பிக்கிறார், எங்கள் வழியாக, இன்னும் பல்வேறு குருக்கள், இப்போ ஆண்டவருடைய இறை ஊழியர்கள் வழியாக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், கற்பிக்கிறார். அப்படி இருந்தபோது மெஸ்ஸியா தாவீதின் மகன் என்ற மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி, தாவீதின் மகன். தாவீது வாழ்ந்த காலம் முன்னாடி, இயேசு பின்னாடி வாழ்கிறார். அப்போ இயேசுவை போய் எப்படி தாவீதின் மகன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து அவர் விளங்க பண்ணுறார். இந்த நச்செய்தியை வாசிக்கிற போது நம்மளால் விளங்கிக்கொள்ள முடியாது. அடிப்படையில் இதை பார்க்குற போது அந்த கேள்வியை தான் எழுப்புறாரே ஒழிய அதற்கான எக்ஸாக்ட் பதிலை நம்ம இதில் பார்க்க முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மானிட மகன் அப்படின்னு ஆண்டவர் அடையாளப்படுத்துவார். அப்போ இந்த அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இயேசு ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய திட்டம் என்ன, அவர் எந்த திட்டத்தின்படி வந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற அடையாளங்கள். மானிட மகன் அப்படின்னா நம்மளாம் என்ன, விலங்கின் மகனா? நம்மளும் மானிட மகன் தான். மானிட தந்தை தாய் தான் மானிடர்கள், அவங்கக்கிட்டே தான் நம்மளாம் வந்தோம். அப்போ இயேசு மட்டும் மானிட மகன்னு தன்னை சொல்கிறார் அப்படின்னா அதில் சம்திங் ஏதோ கடவுள் சொல்ல விரும்புகிறார். இன்றைக்கி தாவீதின் மகன் அப்படின்னு சொல்கிற கூற்று, அப்போ தாவீதின் மகன் என்று சொல்லுகிற போது நம்ம என்ன செய்யக்கூடாது, லிட்ரலாக பார்க்குறதில்ல, இது தாவீதோட ஒரு மகன் அப்படின்னு இல்லை. அந்த தாவீதினுடைய அரியணையை ஏற்க போகிற அந்த அடையாளம், அந்த அதிகாரம், அதை உணர்த்துகிற ஒரு வார்த்தை. அப்போது இந்த தாவீதினுடைய அரியணையை கடவுள் கொடுக்கிறார். அந்த தாவீதின் அரியணை வழியாகத்தான் கடவுள் என்ன செய்கிறாரு, மீட்பு திட்டத்தை அங்கிட்டு தான் கொண்டு வராரு. அப்போ அந்த மீட்பு திட்டத்தை செயல்படுத்த வந்த, தாவீதை விட உயர்ந்த அடைக்கலமாக அதிகாரத்தோடு வந்த ஒரு அடையாளம் இந்த இயேசு கிறிஸ்து என்பதற்கு இந்த கூற்று வந்து அழுத்தமான ஒரு அடையாளமாக இருக்கிற. அதைத்தான் இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிட்டு மக்களுக்கு சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, இந்த அறிஞர்கள் எல்லாம் வந்து இதைத்தான் சொன்னாங்க, இப்போ நான் தான் மெசியா, இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த தாவீதின் மகன் என்று நீங்கள் சொல்கிறீங்க. எளிய மக்கள் சொன்னாங்க, தாவீதின் மகனே, பாருங்கள் அந்த ஒரு பர்த்தமே குருடன் கத்தனான், தாவீதின் மகனே. அப்போ மக்கள் மத்தியில் இந்த இவர் தான் தாவீதின் மகன் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான உணர்வு வெளிப்பட்டது. ஆனால் இந்த வெளிப்பாட்டை ஏற்க மறுத்தது யார், பரிசேயர் சதுசேயர். ஆனால் இவர் தாவீதின் மெசியா வந்து தாவீதின் மகன் சொல்லிக் கொடுத்தது யார், இவங்க தான். இவங்க தான் என்ன செய்தாங்க, அதான் சொல்கிறாரு, தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி, அவங்க கூறுறாங்க, மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலை, அந்த தாவீதின் மகன் வந்த பொழுது அவங்களால் உணர முடியல. அதை உணர்ந்தது யார், எளிய மக்கள், சாமானியர்கள். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த கூட்டினுடைய ஆழத்திற்குள்ளே அவங்களால போக முடியல. அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு காரியத்தை மறைச்சி சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, தாவீதின் மகன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அதுதான் அவர் புரிய வைக்கிறாரு. நாம் உன் பகைவரை உமக்கு அடிபணியம் வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிரும் என்கிற கூற்றை வந்து தாவீது எப்படி சொல்கிறார், ஆண்டவர் என் தலைவரிடம், கடவுள் வந்து என் தலைவர், என் தலைவர்னு இங்கே யாரை குறிப்பிடுகிறார்னா மெசியாவை அவர் குறிப்பிடுவதாக இங்கே உணர்த்தப்படுகிறார். அப்போ இந்த இடத்துல இயேசுவை தான் அவர் சொல்கிறார், என் தலைவரிடம் நீ நான் எல்லாத்தையும் அடிபணியை வைக்கிறேன், என் வலப்பக்கம் இருன்னு. இப்போ இவர் போய் எப்படி இயேசுவை மகனை போய் தலைவர்னு சொல்ல முடியும், அப்போ அதை தான் இயேசு இந்த இடத்துல ஒரு டிஸ்கஷனுக்கு எடுத்து வைக்கிறார். அப்போது தாவீது தன்னை தலைவர் என்று சொல்லியிருக்கிறார்னா மகனாக இருக்க முடியாது. அப்போ மகன் என்று சொல்லப்படுகிற கூற்று எதை குறிக்கிறதுனா, அந்த தாவீதினுடைய அரியணையினுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. அப்போ அந்த தாவீதினுடைய அரியணையினுடைய திட்டம் என்ன, ஏன் தாவீது உயர்வாய் பேசப்படுகிறார், தாவீதினுடைய அந்த டினாஸ்டி அந்த வழிமரபு ஏன் பேசப்படுகிறது, கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் அந்த மரபினுடைய இதிலிருந்து தான் ஈசா என்னும் அந்த ஒரு ஒரு அடி வேரிலிருந்து ஒரு துளிர் ஒன்று கிளம்பி அது வந்து இந்த மீட்புக்காக வெளிவர இருக்கிறதுங்கிற அந்த இசையா நூலினுடைய அந்த இறைவாக்குகளை எல்லாம் பாருங்கள். இந்த இடத்துல இயேசு சாமி உணர்த்தி தன்னை அந்த அதிகாரத்திற்கு அவர் உட்பட்டவர் என்பதை, அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். இந்த அருமையான வேளையில் நாம் இயேசுவை இரட்சகராக இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் உணர வேண்டிய ஒன்று, இந்த அதிகாரம் யாரிடமிருந்து வந்தது, தந்தையிடமிருந்து வந்தது. இந்த தந்தை எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் மீது அன்பு கொள்கிற பிள்ளைகளுக்கு அதுதான் வாழ்த்தொழியில் நம்ம பார்க்குறோம், தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். அப்போது தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் கடவுளுடைய அன்பை பெறுகிறாங்க, நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். இந்த கூற்றினுடைய ஆழத்தை தான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு மகன் வழியாக வெளிப்படுகிற அந்த அடையாளத்தை ஏற்று நாம் என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம்னா, ஆண்டவருடைய திட்டத்தை அறிய அழைக்கப்படுகிறோம். இதே திட்டம் முன்பு மகன் இல்லாத போது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தந்தையை ஏற்று அன்பு செய்து அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தவர்களுக்கு என்ன கிடைத்தது? தோபித்து புத்தகத்திலிருந்து வருகிற அந்த வாசகம் பாருங்க, ரொம்ப அழகான இந்த குடும்ப பின்னணியில் வருகிற இந்த கதை தொகுப்புக்குள்ள நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு கேரக்டர், அதாவது தோபித்து அண்ணா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அண்ணா வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை மறைத்ததுனால அந்த குடும்பத்திலே ஒரு சிறிய ஒரு ஒரு வருத்தம், ஒரு பிளவு, வார்த்தை மாற்றங்கள் இதெல்லாம் நம்ம பேசணும். அப்போ இந்த மகள் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதையும் நான் பேசினேன். இப்போ பாருங்கள், அந்த மகள் ஒரு நல்ல ஒரு மகளாக இருந்ததுனால அந்த குடும்பத்தில் அவர் என்ன செய்யலை, நீ இப்படி பேசிட்ட என்று சொல்லி அந்த குடும்பத்தை விட்டு ஓடிடலை பாருங்களேன், இவன் மனுஷன் இந்த மனுஷனோட அதுவும் குருட்டு பயலோட போய் வாழ வேண்டியிருக்குது என்று இந்த அண்ணாள் என்கிற மகள் அவரை விட்டு போயிடலை. இந்த அண்ணாள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு அணி செய்யக்கூடிய அடையாளமாக இருக்கிறார். அண்ணா தம் மகன் வரும் வழியை பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தார். தன் மகனுக்காக அவள் என்ன செய்திருக்கிறார், அந்த குடும்பத்தில் தியாகத்தை மேற்கொண்டு இருக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறார். அதான் மகன் வரும் வழியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு அடையாளம் பாருங்களேன். அந்த மகன் வருவதை கண்டு கணவரிடம், உன் மகன் வருகிறான், அவனுடன் சென்றவரும் வருகிறார், ரெண்டு பேரும் வராங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை வெளிப்படுத்துகிறார். ஆனால் மருமகள் வருகிறார் என்ற செய்தியானது மகன் தோபியாவளியாக வெளிப்படுத்தப்பட்ட உடனே யார் ஓடி போகிறா, தோபித்து தான் ஓடுறார் அந்த வாயிலை நோக்கி. அண்ணால் ஓடினதாக சொல்லப்படலை. இந்த மருமக மாமியார் பிரச்சனை அப்பையிலேருந்தே இருந்திருக்கும் போல தான் இருக்கிறது. அண்ணால் வரேன்னு நம்ம தோபித்தும் அண்ணாவும் ஓடுனாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம ஆனால் எழுதப்பட்டிருக்கிறபடியாக தோபித்து தான் ஓடுறார், மாமனார் தான் ஓடுறார், மரும மாமியார் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க, ஒருவேளை வீட்டை பார்த்துக்கிறதுக்கு இருக்கலாம். பாருங்கள், இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், கடவுளை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் எவ்வளோ பெரிய விஷயங்களை கொடுக்குறாரு பாருங்களேன். அந்த தோபித்தினுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த தோபித்த புத்தகத்தை படிச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், ராஃபேல் என்கிற தூதர், அதிதூதர் அவர், நம்ம காப்ரியல், ராஃபேல், மைக்கேல், இவங்க மூணு பேரும் அதிதூதர்கள்னு நம்ம சொல்கிறோமே, அந்த தூதரை கடவுள் இவர்களுக்காய் அனுப்பி வைக்கிறார். அப்போ பாருங்கள், கடவுள் தன் பிள்ளைகளை தன் தூதர்களை வைத்து பாதுகாப்பார் என்கிற உன்னதமான உண்மை இதில் உணர்த்தப்படுகிறது. அப்போ கடவுள் எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்திற்காக இறங்கி வருவார் என்பதை ஆழமாய் உணர்த்துகிற அடையாளம். அப்போ இந்த கடவுள் எல்லாவற்றையும் புதியனமாக மாற்றுகிற அடையாளம் பாருங்கள். எசையா 42:9 நம்ம பார்க்குறோம், முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்து விட்டன, புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன், அவை தோன்றும் முன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவர் தெரியப்படுத்துகிறாரு, நம்மளை அறிய பண்ணுறாரு. எசையா 48:6 கூட, முன்பு நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கிறாய், அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ, இது முதல் புதியனவற்றையும் அறியாத மறைபொருள்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் புதிய காரியத்தை நாம் செய்வதற்கும் அதை அறிக்கை செய்வதற்கும் நமக்கு என்ன செய்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். இதைத்தான் இன்று தோபித்து அதை அனுபவிக்கிறார். மருமகள் ஒரு புதிய வரவு, குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம், மகனுக்கு ஒரு விடுதலை, ஒரு ஒரு அன்புறவு கிடைச்சிருக்குது. அதை என்ன செய்கிறாரு, சாட்சியாய் அவர் எழுப்புகிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில் நாமும் சிந்திக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்திலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறோம் அல்லது சில ஆசீர்வாதங்களை பெறுகிறோம் அப்படின்னா நாம் என்ன செய்யணும், அதை ஆண்டவருக்கு சாட்சியப்படுத்துதல், ஆண்டவருக்கு உகந்த ஒரு அடையாளமாக நம்ம பேசுறது. விடுதலை பயணம் 15:2 நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள், அவரை நான் புகழ்ந்தேத்துவேன், அவரே என் மூதாதையரின் கடவுள், அவரை நான் ஏற்றி போற்றுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள், இது கடவுள் சொல்கிறதில்ல, இதை கடவுளை அனுபவித்தவருடைய ஒரு வெளிப்பாடு. அப்போ நாமளும் அடிக்கடி என்ன செய்வது, இந்த கடவுளுக்கு சாட்சியாய் மாறுவது. இந்த அருமையான நேரத்தில் எல்லாம் நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. நாம் கடவுளை உணர்ந்து சுவைத்து அவரை அறிக்கை செய்கிற போது அது கடவுளுக்கு மகிமை சேர்க்கிறது. அந்த மகிமையிலே கடவுள் என்ன செய்வார், அப்படியே அவர் புலகாங்கிதை அடைஞ்சு அப்படியே உட்கார்ந்துட மாட்டார், தன்னை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். குழந்தை இயேசு படங்கள் எல்லாம் கீழே எழுதியிருக்கோம், அந்த சின்ன குழந்தை இயேசு படத்தில், நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை உயர்த்துவேன். இதைத்தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட விரும்புகிறாரு. ஆகவே இந்த அண்ணா, தோபித்து, தோபியா இவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தின பிள்ளைகள். அந்த பக்கம் சாராவின் குடும்பத்தினர் கடவுளை மகிமைப்படுத்தின பிள்ளைகள். சாராவினுடைய தந்தை நல்ல காரியத்தை இந்த மகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதனால தான் அவள் நாண்டு கொண்டு சாகாமல் தந்தைக்கு ஒரு அன்புறவினுடைய அடையாளமாக இருக்கிற இவருக்கு அவப்பெயரை கொடுத்துடக்கூடாதுன்னு இந்த மகள் என்ன செய்கிறாள், அயலாருடைய அன்பிலே தன்னை இணைத்து கொள்கிறாள். தான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, என் தந்தைக்கு நான் என்ன செய்யக்கூடாது, அவப்பெயரை கொடுத்துடக்கூடாது. பாருங்கள், இது நல்ல ஒரு குடும்ப பாங்கு, அந்த வளர்ப்புன்னு சொல்லுவோம். அப்போ இந்த நிலைகள் எல்லாம் குடும்பங்களை நமக்கு வெளிப்படுத்துது. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த செயல்பாடுகள், அந்த குடும்பத்தில் அவர்கள் வளர்ந்த விதம், அந்த குடும்பம் எடுத்து செல்லப்பட்ட விதத்தை நமக்கு வெளிப்படுத்துது. ஆகவே குடும்பமாக நாம் இந்த லாக்டவுன் டேஸில் நாம் யார், நம்ம மனைவி யார், நம்ம பிள்ளைகள் யார், கணவன் யார், அவங்களுக்குள்ளே இருக்கிற நன்மைத்தனம் என்ன, இதெல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்ளணும். அன்றைக்கி நீங்கள் இதை செய்தீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு ஒருவரை ஒருவர் நம்ம பாராட்டி கொள்ளுகிற போது அந்த பாராட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தோபியாஸ் வந்து சாராவை வாழ்த்துறார், மருமகளை வாழ்த்துறார் தோபித்து. தோபித்து மருமகளை வாழ்த்திட்டு தோபியாவையும் வாழ்த்தினார், மகனையும் வாழ்த்துறார் மகன். அப்போ பாருங்கள், இதுதான் அந்த குடும்பத்தினுடைய பெற்றோர்களுடைய மனப்பாங்கு, ஆட்டிடியூடு. அதனால தான் சொல்கிறோம், நாம் ஒருவரை ஒருவர் இகழ்ந்து பேசுகிற அந்த மனநிலையெல்லாம் விட்டுட்டு ஒருவரை நம்ம பாசிட்டிவாக பேசி பார்ப்போமே, அவங்க தீமையே செய்கிறவங்களாக இருந்தாலும் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் நல்ல அருமையாக செய்தார், அவர் நல்லா பாடுவார், நீங்கள் பேசி பாருங்களேன். கண்டிப்பாக அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு ஆளப்படும். அங்கே தூயாவியானவர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். நெகட்டிவ் டாக்ஸில் தூயாவியானவர் வேலை செய்ய முடியாது. நீங்கள் பாசிட்டிவ் டாக் கொடுத்து பாருங்களேன். நீங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பீங்க யாரோ ஒருத்தரை பற்றி, அவர் உடனே ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி என்ன நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நேற்று தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது எப்படி இந்த வைப்ரேஷன் வேலை செய்யுது அப்படின்னா, ஆவியானவர் அப்படியாய் நல்ல வார்த்தைகளை நல்ல ஒரு செயல்களை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளையும் அவர்களுடைய செயல்களையும் இணைக்கிறார், அந்த மனிதர்களை இணைக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கடவுளுடைய அன்பை நீங்கள் உணர முடியும். இந்த அருமையான நாட்கள் முடக்கப்பட்ட நாட்களாக இருந்தாலும் ஆவியானவருக்கு முடக்கம் கிடையாது. ஆவியானவரை சுவைத்து செயல்படுகிற பிள்ளைகளுக்கு முடக்கம் கிடையாது. அவர்கள் காற்று எப்படி இங்கிருந்து எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது என்று தெரியாதோ, அதே போல அவர்களுடைய எண்ணங்களும் அநேகருக்காய் பறந்து விரிந்ததாயிருக்கும். அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படியாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மகிமைக்குரியதாயிருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளே பயணித்து பாருங்கள். தோபித்து, தோபியாஸ், சாரா, அன்னால், இந்த பிள்ளைகளைப் போல நீங்களும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்கி ஆண்டவருக்கு முன் வைப்பீர்கள். அந்த குடும்பம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தை அப்படியாய் உருவாக்க முயற்சி செய்த அத்துணை பேரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்வோம். இந்த லாக்டவுன் டேஸ் நமக்கு ஒரு முடக்கத்தின் நாள் அல்ல, மாறாக ஆசீர்வாதத்தின் நாட்களாய் மாறட்டும். ஆமென்.